வணக்கம். நாம இன்னைக்கு நீங்க பகிர்ந்துகிட்ட இயற்பியல் குறிப்புகளை வச்சு மின்னூட்ட புலம், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம்.
ஆமா,
இந்த குறிப்புகள்ல அதோட வரையறை, பண்புகள் எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி வருது, இந்த புலம்ங்கிறது சும்மா கணக்கு போட உதவுற ஒரு டெக்னிக்கா, இல்ல நிஜமாவே அதுக்குன்னு ஒரு இருப்பு இருக்கா?
நல்ல கேள்வி.
அது ஏன் முக்கியம்னு பாக்குறது தான் இன்னையோட நோக்கம். சரி, ஆரம்பிக்கலாமா? ஒரு மின்னூட்டம், அதாவது கியூன்னு சொல்றோமே, அது இன்னொன்னு தொடாமலே எப்படி ஒரு விசைய கொடுக்குது?
அங்கதான் இந்த புலம்ங்கிற கான்செப்ட் வருது.
ஆமா இல்லையா? உங்க குறிப்புல சொல்ற மாதிரி ஒரு மின்னூட்டம் தன்னை சுத்தி ஒரு புலத்தை உருவாக்குது.
கரெக்ட். அந்த புலம்தான் பக்கத்துல வர்ற இன்னொரு மின்னூட்டத்துக்கு விசைய கொடுக்குது.
அப்ப புலம்னா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
நிச்சயமா. உங்க குறிப்பு 1.7 இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற மின்னூட்ட புலம் ஈங்கிறது அந்த இடத்துல நாம வைக்கிற ஒரு யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ், அதாவது ஓரலகு நேர் சோதனை மின்னோட்டம் கியூ. அது உணர்ற விசை எஃப் தான். சிம்பிளா சொன்னா E=FQ.
ஓஹோ.
இதோட SI யூனிட் வந்து நியூட்டன் பர் கூலம் NC. இது ஒரு வெக்டர் அளவு.
வெக்டர்னா திசையும் உண்டுன்னு சொல்றீங்களா?
ஆமா, அதுக்கு வலிமையும் இருக்கு, திசையும் இருக்கு.
சரி, இங்க நீங்க மூல மின்னூட்டம் கியூ, சோதனை மின்னூட்டம் கியூன்னு ரெண்டு சொல்றீங்க. கியூ தான் புலத்தை உருவாத்துது, கியூ வந்து அதை அளக்க உதவுது.
அதேதான்.
அந்த சோதனை மின்னூட்டம் ரொம்ப சின்னதா இருக்கணும்னு குறிப்புல இருக்கு, இல்லனா அதுவே மூல மின்னூட்டத்தோட புலத்தை மாத்திடும் இல்லையா?
கரெக்ட். அது ரொம்ப முக்கியம். பிராக்டிக்கலா அந்த மூல மின்னூட்டத்தை ஏதோ சொல்லப்படாத விசைகள் அதோட இடத்துல பிடிச்சு வச்சிருக்குன்னு சொல்றது கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் இருக்கு. E வந்து சோதனை மின்னோட்டம் கியூவை பொறுத்தது இல்லை.
ஓகே.
2, அதோட திசை. பாசிட்டிவ் சார்ஜிலிருந்து வெளியே நோக்கியும் நெகட்டிவ் சார்ஜிலிருந்து உள் நோக்கியும் ஆற திசையில இருக்கும்.
சரி.
3, ஒரு பாயிண்ட் சார்ஜோட புல வலிமை அந்த சார்ஜிலிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குங்கிறத மட்டும் பொறுத்திருக்கும். அதனால இதுக்கு கோள சமச்சீர்மை, அதாவது ஸ்பெரிக்கல் சிமெட்ரி இருக்கு.
கோள சமச்சீர்மைனா
அப்படின்னா அந்த மூல மின்னூட்டத்தை மையமா வச்சு ஒரு கோளம் அரைஞ்சா அந்த கோளத்தோட மேற்பரப்புல எல்லா புள்ளிலையும் புலத்தோட வலிமை ஒன்னாதான் இருக்கும்.
ஓ, புரிஞ்சிச்சு. இது ஒரு சார்ஜுக்கு, ஆனா பல சார்ஜ் ஒன்னா இருந்தா அப்போ நிலைமை கொஞ்சம் சிக்கலாகுமே. மொத்த புலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது?
அதுக்குதான் வந்து மேற்பொருந்துதல் தத்துவம், அதாவது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள் உதவுது. உங்க குறிப்பு 1.7.1 சமன்பாடு 1.11 இருக்கு பாருங்க.
ஆமா, பார்த்தேன்.
அது என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு தனி சார்ஜும் மற்ற சார்ஜ்லாம் இல்லாத மாதிரி அந்த புள்ளியில ஒரு புலத்தை உருவாக்கும். மொத்த புலம்ங்கிறது இந்த தனித்தனி புலங்களோட வெக்டர் கூடுதல்.
வெக்டர் கூடுதல்னா
அதாவது வெறும் வலிமையை மட்டும் கூட்டாம திசையையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு கூட்டணும். E total is equal to E1 plus E2 plus E3 அப்படின்னு.
சரி சரி, நீங்க அனுப்பின எடுத்துக்காட்டு 1.7 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு எலக்ட்ரானோ புரோட்டானோ ஒரே எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல விழும்போது வெயிட் அதிகமான புரோட்டான் விழுறதுக்கு அதிக நேரம் ஆகுதுன்னு வருது. இது கிராவிட்டியில பாக்கிறதுக்கு அப்படியே உல்டாவா இருக்கே, அங்க மாஸ் பத்தி கவலையே இல்லையே.
ஆமா, ஏன்னா இங்க எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். புவியீர்ப்பு விசையை நம்ம கண்டுக்காம விட்டுறலான்னு அந்த எடுத்துக்காட்டு சொல்லுது.
அப்போ இங்கதான் அந்த முக்கியமான கேள்வி வருது, கூலும் விதிய வச்சே ஃபோர்ஸ் கணக்கு போட முடியுமே, அப்புறம் எதுக்கு இந்த புலம்ங்கிற ஐடியா? இது உங்க குறிப்பு 1.7.2 கூட கேட்டிருக்காங்க.
கரெக்ட். ஸ்டாட்டிக் சார்ஜுகளுக்கு, அதாவது நிக்கிற சார்ஜுகளுக்கு இது ஒரு வசதின்னு சொல்லலாம். ஆனா இதோட உண்மையான பவர், இதோட முக்கியத்துவம் வந்து நேரம் சார்ந்து மாறக்கூடிய நிகழ்வுகள்ல தான் தெரிய வரும். டைம் டிபெண்டன்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபினோமினால.
அப்படியா? அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இப்போ இயங்குற சார்ஜுகளை எடுத்துக்குவோம். உங்க குறிப்புல சொல்ற மாதிரி ஒரு சார்ஜ் நகர்ந்தா அதோட விளைவு அடுத்த சார்ஜ் மேல உடனே தெரியாது.
ஏன்னா
தகவல் வந்து ஒளியோட வேகத்துல C தான் போக முடியும், அதுக்கு மேல வேகமா போக முடியாது. அதனால ஒரு காலதாமதம், ஒரு டைம் டிலே இருக்கும்.
ஓஹோ.
இந்த புலக்கருத்து இத ரொம்ப அழகா விளக்குது. ஒரு சார்ஜ் இயங்கும் போது அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், அதாவது மின்காந்த அலைகளை உருவாக்குது. இந்த புலங்கள் ஒளியோட வேகத்துல பரவி போய் மத்த சார்ஜ் அடைஞ்சு அது மேல விசைய கொடுக்குது.
அடா, அப்போ அப்போ இந்த புலங்கள் வெறும் கணக்கு போடுற விஷயம் இல்ல, அதுக்கு நிஜமாவே ஒரு இருப்பு இருக்கா?
நிச்சயமா. இதுதான் ஃபாரடே கொண்டு வந்த ஒரு பெரிய புரட்சி. புலங்கள் வந்து உண்மையான இயற்பியல் பொருட்கள், பிசிக்கல் என்டிட்டிஸ்.
அப்படியா?
ஆமா, அதுங்களுக்குன்னு தனியா ஒரு இயக்கவியல், ஒரு டைனாமிக்ஸ் இருக்கு. அதுங்க ஆற்றலை கடத்த முடியும், இப்போ ஒரு பல்ப் அணைச்சாலும் அதுலேருந்து வந்த வெளிச்சம் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்குல்ல.
ஆமா.
அது மாதிரி மூல மின்னூக்கம் போனா கூட அது உருவாக்கின புலம் ஆற்றல சுமந்துகிட்டு தொடர்ந்து பரவ முடியும். இது வெறும் கணக்கில்ல, இதுதான் ரியாலிட்டி.
வாவ். அப்போ சுருக்கமா சொன்னா, மின்னூட்ட புலம்னா ஒரு யூனிட் சார்ஜ் உணர்ற விசை. நிறைய சார்ஜ் இருந்தா சூப்பர் பொசிஷன் தத்துவப்படி புலங்களை கூட்டணும். புலத்துக்கு திசை சமச்சீர்மைன்னு சில பண்புகள் இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமா, இந்த ஸ்டாட்டிக் கேஸ தாண்டி டைம் டிலே வர்ற விஷயங்களை விளக்கறதுக்கும், புலங்கள் சும்மா மேத்ஸ் இல்ல அது நிஜமான ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஃபீல்டு கான்செப்ட் ரொம்ப முக்கியம்.
மிகச்சரியா சொன்னீங்க. இறுதியா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு விஷயம் சொல்றேன்.
சொல்லுங்க.
புலங்கள் ஆற்றல கடத்தும் உண்மையான பொருட்கள், அதுங்களுக்குன்னு தனி விதிகள் இருக்குன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது இல்லையா?
ஆமா.
இந்த அடிப்படை உண்மைகளை வச்சு புலங்களை கையாள்றது மூலமா சும்மா விசைய செலுத்துறத தாண்டி ஆற்றலையோ அல்லது தகவலையோ கம்பியே இல்லாம இன்னும் திறமையா அனுப்புறதுக்கும் பெறறதுக்கும் எதிர்காலத்துல என்னென்ன புது வழிகளை நாம் உருவாக்க முடியும்? இந்த பேசிக் சயின்ஸ்க்கும் வரப்போற டெக்னாலஜிக்கும் உள்ள கனெக்ஷனை யோசிச்சு பாருங்க.
நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி.